ஓம் சாந்தி. 16/10/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தாய் தந்தையருக்கு எதிரில் வந்திருக்கிறீர்கள் அளவற்ற சுகத்தை அடைவதற்காக. பாபா உங்களை அளவற்ற துக்கத்திலிருந்து விடுவித்து அளவற்ற சுகங்களில் கொண்டு செல்கிறார். கேள்வி: ஒரு தந்தை மட்டுமே தனிப்பட்டவராக இருக்கிறார், அவர் மறுபிறவி எடுப்பது இல்லை, ஏன்? ஏனென்றால் உங்களை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்றுபவர் யாராவது வேண்டும். பாபா கூட புனர்ஜென்மத்தில் வருவார் என்றால் உங்களை கருப்பிலிருந்து வெள்ளையாக யாராக்குவார்? அதனால் பாபா இந்த சக்கரத்திலிருந்து விலகி இருக்கிறார். கேள்வி: தேவதைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது ஏன்? பதில்: ஏனென்றால் அவர்கள் தூய்மையாக உள்ளனர். தூய்மையின் காரணத்தினால் அவர்களது நடத்தை திருந்தியதாக உள்ளது. எங்கே தூய்மை உள்ளதோ அங்கே சுகம் அமைதி இருக்கும். முக்கியமானது தூய்மை. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். அவர் தந்தையாக உள்ளார், தாய் தந்தையாகவும் உள்ளார். நீங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கிறீர்கள் என்று பாடினீர்கள் அல்லவா? நாங்கள் உங்களது குழந்தைகள். அனைவரும் அழைத்துக் கொண்டே இருக்கின்றனர். யாரை அழைக்கின்றனர்? பரமபிதா பரமாத்மாவை. மற்றபடி அவரது கருணையால் அளவற்ற சுகம் எந்த மாதிரி மற்றும் எப்போது கிடைத்து இருந்தது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அளவற்ற சுகம் என சொல்லப்படுவது எது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இப்போது நீங்கள் இங்கே அவருக்கு முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்கள். இங்கே எவ்வளவு அளவற்ற துக்கம் உள்ளது என்பதை அறிவீர்கள். இது துக்கதாமம், அது சுகதாமம். நாம் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தில் சுகமாக இருக்கிறோம் என்பது யாருடைய புத்தியிலும் வருவது இல்லை. உங்களுக்கும் கூட முதலில் இந்த அனுபவம் இல்லாமல் இருந்தது. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நாம் அந்த பரமபிதா பரமாத்மா தாய் தந்தையின் அருகில் அமர்ந்து உள்ளோம். நாம் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை அடைவதற்காகவே இங்கே வருகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபாவை அறிந்து கொண்டு விட்டீர்கள். மேலும் பாபா மூலம் சிருஷ்டி சக்கரத்தை கூட புரிந்து கொண்டு விட்டீர்கள். நாம் முதலில் அளவற்ற சுகத்தில் இருந்தோம், பிறகு துக்கத்தில் வந்தோம். இதுவும் வரிசைப்படியாக ஒவ்வொருவர் புத்தியிலும் உள்ளது. மாணவர்களுக்கோ எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். ஆனால் பாபா பார்க்கிறார், அடிக்கடி மறந்து போகின்றனர். அதனால் பிறகு வாடி போகின்றனர். தொட்டாஞ்சி நெங்கி போன்ற நிலை ஆகிவிடுகிறது. மாயை போரிடுகிறது. எந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டுமோ அது இருப்பது இல்லை. வரிசைப்படியான பதவி இருக்கிறது அல்லவா? சொர்க்கத்திற்கு செல்கின்றனர். ஆனால் அங்கேயும் ராஜாவில் துவங்கி ஒன்றுமில்லாத ஏழை வரை உள்ளனர். இவர்கள் ஏழை பிரஜைகள், அவர்கள் பணக்காரர்கள். சொர்க்கத்திலும் அதுபோல உள்ளனர் என்றால் நரகத்திலும் அவ்வாறே உள்ளனர். உயர்ந்தவர் மற்றும் தாழ்ந்தவர். இப்போது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அளவற்ற சுகமடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு அனைவரை காட்டிலும் அதிகமான அளவற்ற சுகம் இல்லையா? முக்கியமானது தூய்மையின் விஷயம். தூய்மை இல்லாமல் அமைதியும் செல்வ செழிப்பும் கிடைக்காது. இதில் நடத்தை மிக நன்றாக இருக்க வேண்டும். மனிதர்களின் நடத்தை தூய்மையால் தான் திருந்துகிறது. தூய்மையாக இருந்தால் அவர்கள் தேவதை எனப்படுகிறார்கள். நீங்கள் தேவதையாக இங்கு வந்துள்ளீர்கள். தேவதைகள் எப்பொழுதும் சுகமாக இருந்தனர். மனிதர்கள் எப்பொழுதும் சுகமாக இருக்க முடியாது. தேவதைகளுக்குதான் சுகம் இருந்தது. இந்த தேவதைகளுக்குதான் நீங்கள் பூஜை செய்து வந்தீர்கள். ஏனென்றால் அவர்கள் தூய்மையற்றவர்களாக இருந்தார்கள். எல்லாமே தூய்மையின் ஆதாரத்தில் தான் உள்ளது. விக்னங்களும் இதில்தான் வருகின்றன. உலகத்தில் அமைதி வேண்டும் என விரும்புகின்றனர். பாபா கூறுகிறார், தூய்மை இல்லாமல் ஒரு பொழுதும் அமைதி இருக்க முடியாது. முதன் முதலில் முக்கியமானது தூய்மைக்கான விஷயம். தூய்மையினால்தான் நடத்தை திருந்தும். தூய்மையற்ற நிலையாவதால் பிறகு நடத்தை கெட்டு போகும். புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் மீண்டும் தேவதை ஆக வேண்டும் என்றால் அவசியம் தூய்மை வேண்டும். தேவதைகள் தூய்மையாக இருந்தனர். அதனால்தான் தூய்மையற்ற மனிதர்கள் அவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகிறார்கள். முக்கியமான விஷயம் தூய்மையினுடையது. இவ்வாறுதான் அழைக்கிறார்கள், ஹே பதீத பாவனா, வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள். பாபா கூறுகிறார், காமம் மிகப்பெரிய எதிரி, இதன் மீது வெற்றி கொள்ளுங்கள். இதன் மீது வெற்றி பெறுவதன் மூலம்தான் நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள். நீங்கள் எப்போது தூய்மையாக சதோபிரதானமாக இருந்தீர்களோ அப்போது அமைதி இருந்தது, சுகம் இருந்தது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது நினைவு வந்துவிட்டது. இது நேற்றைய விஷயம்தான். இன்று நீங்கள் தூய்மையாக இருக்கும் போது அளவற்ற சுகம் அமைதி அனைத்தும் இருந்தன. இப்போது மீண்டும் நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும். இதில் முதல் முக்கிய விஷயம் முழுமையான நிர்விகாரி ஆவது. இது மகிமையின் பாடல், இது ஞான யஜ்யம். இதில் அவசியம் தடைகள் ஏற்படும். தூய்மையை பற்றிய விஷயத்தில் எவ்வளவு தொந்தரவுகள் செய்கின்றனர். அசுர சம்பிரதாயம் மற்றும் தெய்வீக சம்பிரதாயம் என்று பாடப்பட்டுள்ளது. சத்தியுகத்தில் இந்த தேவதைகள் இருந்தனர் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. முக தோற்றம் மனிதர்களுடையதாக உள்ளது. ஆனால் அவர்கள் தேவதை என சொல்லப்படுகின்றனர். அங்கே இருப்பவர்கள் முழுமையான சதோ பிரதானமானவர்கள். எந்த ஒரு குறைபாடும் அங்கே கிடையாது. ஒவ்வொரு பொருளும் முழுமையானதாக இருக்கும். பாபா முழுமையானவர் என்றால் குழந்தைகளையும் முழுமையாக ஆக்குகிறார். யோக பலத்தால் நீங்கள் எவ்வளவு தூய்மையாக அழகாக ஆகிறீர்கள். இந்த பிரயாணியோ எப்பொழுதும் வெள்ளையாக இருப்பவர். அவர் வந்து உங்களை கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக்குகிறார். அங்கே இயற்கையான அழகு இருக்கும். அழகுபடுத்துவதற்கான அவசியம் கிடையாது. சதோ பிரதானமானவர்கள் அழகாகவே இருப்பார்கள். அவர்கள் பிறகு தமோ பிரதானமாக ஆவதால் கருப்பாகி விடுகின்றனர். பெயரே ஷியாம் மற்றும் சுந்தர். கிருஷ்ணரை ஷியாம் என்றும் சுந்தர் என்றும் ஏன் கூறுகின்றனர்? இதன் பொருளை ஒரு பொழுதும் யாரும் கூற இயலாது. பாபாவை தவிர பகவானாகிய தந்தை என்ன சொல்கிறாரோ அதை வேறு மனிதர்கள் யாரும் சொல்ல முடியாது. சித்திரங்களில் சுய தரிசன சக்கரத்தை தேவதைகளுக்கு கொடுத்து விட்டுள்ளனர். பாபா புரிய வைக்கிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தேவதைகளுக்கு சுய தரிசன சக்கரத்தின் அவசியம் கிடையாது. சங்கு முதலியவற்றை வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள்? சுய தரிசன சக்கரதாரிகள் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள்தான். நீங்கள்தான் சங்கின் ஒளியை எழுப்ப வேண்டும். இப்பொழுது உலகத்தில் அமைதி எப்படி உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கூடவே நடத்தை நல்லதாக இருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்திலும் கூட நீங்கள் தேவதைகளுக்கு முன்னால் போய் உங்கள் நடத்தை பற்றி வர்ணனை செய்கிறீர்கள். ஆனால் தேவதைகள் உங்கள் நடத்தையை சீர்திருத்துவது இல்லை. திருத்தக்கூடியவர் வேறொருவர். அந்த சிவபாபாவோ நிராகாரராக உள்ளார். அவருக்கு முன்பு நீங்கள் சர்வகுண சம்பன்னர் என்று கூற மாட்டார்கள். சிவனுடைய புகழ் வேறு. தேவதைகளுக்கு மகிமை பாடுகின்றனர். ஆனால் நாம் அதுபோல எப்படியாவது? ஆத்மாதான் தூய்மையாக மற்றும் தூய்மையற்றதாக ஆகிறது. இப்போது ஆத்மா நீங்கள் தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்போது ஆத்மா சம்பூர்ணமாக ஆகிறதோ அதன் பிறகு இந்த தூய்மையற்ற சரீரம் இருக்காது. பிறகு போய் தூய்மையான ஷரீரத்தை எடுத்துக்கொள்ளும். இங்கோ தூய்மையான ஷரீரம் இருக்க முடியாது. எப்போது இயற்கையும் சத்தோபிரதானமாக ஆகிறதோ அப்போது தூய்மையான ஷரீரம் இருக்கும். புதிய உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் சத்தோபிரதானமாக இருக்கும். இப்போது ஐந்து தத்துவங்களும் தமோ பிரதானமாக உள்ளன. அதனால் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே உள்ளன. எப்படி மனிதர்கள் இறந்து கொண்டே உள்ளனர், தீர்த்த யாத்திரை செல்கின்றனர், ஏதாவது விபத்து நேர்ந்தால் இறந்து போகின்றனர். நீர், நிலம் போன்றவை எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த தத்துவங்கள் அனைத்தும் உங்களுக்கு உதவி செய்கின்றன. விநாசத்தின் போது திடீரென்று வெள்ளம் வந்துவிடும், புயல் வரும், இவை இயற்கையின் ஆபத்துகள். வெடிகுண்டுகள் தயாரிக்கிறார்கள் என்றால் அது நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. அவற்றை ஈஸ்வரிய ஆபத்துகள் என சொல்ல மாட்டார்கள். அவை மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. நிலநடுக்கம் போன்றவை மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை அல்ல. இந்த ஆபத்துகள் அனைத்தும் ஒன்று சேர்கின்றன. பூமியின் மூலம் லேசான தன்மை ஆகிவிடுகிறது. நீங்கள் அறிவீர்கள் எப்படி பாபா நம்மை முற்றிலும் லேசாக ஆக்கி தம்முடன் அழைத்து செல்கிறார் புதிய உலகத்திற்கு. புத்தி லேசாக ஆவதால் பிறகு சுறுசுறுப்பாகி விடுகின்றனர். உங்களை பாபா முற்றிலும் லேசாக ஆக்கிவிடுகிறார். அனைத்து துக்கங்களும் விலகிவிடுகின்றன. இப்போது உங்கள் அனைவரின் புத்தியும் பாரமாக உள்ளது. பிறகு லேசாக, அமைதியாக, சுகமாக ஆகிவிடுவீர்கள். யார் எந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அனைவருக்கும் சத்கதி அளிப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். எப்பொழுது ஸ்தாபனை முழுமை அடைகிறதோ அதன் பிறகு அனைத்து தர்மங்களும் அழிந்துவிடும். இதற்கு முன்பு உங்கள் புத்தியில் இந்த சிந்தனை இருந்தது இல்லை. இப்போது புரிந்து கொண்டு விட்டீர்கள். பாடலும் உள்ளது, பிரம்மா மூலம் ஸ்தாபனை, மற்ற அனைத்து தர்மங்களும் அழிந்துவிடும். இந்த காரியம் ஒரு பாபா தான் செய்கிறார். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் செய்ய இயலாது. அப்படிப்பட்ட அலௌகீக ஜென்மம் மற்றும் அலௌகீக காரியம் யாருக்கும் இருக்க முடியாது. பாபா உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர், செய்பவர் மற்றும் செய்விப்பவர் அல்லவா? நீங்கள் ஞானம் சொல்கிறீர்கள். இந்த சிருஷ்டியில் இருந்து பாப ஆத்மாக்களின் சுமையை இறக்குவதற்காக பாபா வந்துள்ளார். இது பாடலாகவும் உள்ளது. தந்தை வருகிறார் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் அநேக தர்மங்களை அழிக்க. உங்களை இப்போது எவ்வளவு உயர்ந்த மகாத்மாவாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். தேவதைகளை தவிர வேறு யாரும் மகாத்மா கிடையாது. இங்கோ அநேகரை மகாத்மா என சொல்லிக் கொண்டே இருக்கின்றனர். ஆனால் மகான் ஆத்மாதான் மகாத்மா என சொல்லப்படுவார். சொர்க்கத்தை தான் ராமராஜ்யம் என்கிறோம். அங்கு ராவண ராஜ்யம் இல்லை. ஆகவே விகாரத்தின் கேள்வியே எழ முடியாது. அதனால் அது முழுமையான நிர்விகார உலகம் என சொல்லப்படுகிறது. எவ்வளவு முழுமையானவர் ஆகின்றாரோ அவ்வளவு அதிக காலம் சுகம் பெறுவார்கள். சம்பூர்ணமாகாதவர்களோ இவ்வளவு சுகத்தை பெற இயலாது. பள்ளிக்கூடத்திலும் சிலர் முழுமையானவர்களாகவும் சிலர் முழுமையடையாதவர்களாகவும் உள்ளனர். வேறுபாடு காணப்படுகிறது. மருத்துவர் என்றால் மருத்துவர்தான். ஆனால் சிலருக்கு குறைவான ஊதியம், சிலருக்கு அதிகமான ஊதியம் உள்ளது. அதேபோல தேவதைகளோ தேவதைகள்தான், ஆனால் பதவியில் வேறுபாடு உள்ளது. பாபா உங்களுக்கு உயர்ந்த படிப்பை கற்றுத்தருகிறார். கிருஷ்ணரை ஒருபோதும் பகவான் என சொல்ல முடியாது. கிருஷ்ணரை தான் ஷியாம் சுந்தர் என்கிறார்கள். கருப்பான கிருஷ்ணரையும் காட்டுகின்றனர். கிருஷ்ணர் கருப்பாக இருப்பது இல்லை, பெயர் வடிவம் மாறிவிடுகிறது. அதுவும் ஆத்மா கருப்பாக ஆகிறது. வெவ்வேறு பெயர், வடிவம், தேசம், காலத்தில் வருகிறது. இப்போது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. நிச்சயமாக நாம் ஆரம்பத்தில் துவங்கி எப்படி இந்த நாடக பாகத்தில் வந்தோம் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். முதலில் தேவதையாக இருந்தோம், பிறகு தேவதையில் இருந்து அசுரர்களாக ஆனோம். பாபா 84 பிறவிகளின் ரகசியத்தை புரிய வைத்துள்ளார். அது பற்றி வேறு யாருக்கும் தெரியாது. பாபா தான் வந்து அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கிறார். பாபா கூறுகிறார், என்னுடைய செல்லமான குழந்தைகளே, நீங்கள் என்னோடு கூடவே வீட்டில் இருந்தீர்கள் அல்லவா? நீங்கள் சகோதர சகோதரர்களாக இருந்தீர்கள். அனைவரும் ஆத்மாக்களாக இருந்தீர்கள். அங்கே சரீரம் கிடையாது, தந்தை இருந்தார். மேலும் சகோதர சகோதரர்களாகிய நீங்கள் இருந்தீர்கள். வேறு எந்த ஒரு உறவும் கிடையாது. பாபா மறுபிறவி எடுப்பதில்லை. நாடகப்படி பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டு உள்ளார். அவருடைய பாகமே அதுபோலதான். நீங்கள் எத்தனை முறை அழைத்தீர்கள் அதையும் பாபா கூறியுள்ளார். துவாபர யுகம் துவங்கியதும் அழைக்க தொடங்கி விட்டனர் என்று கிடையாது. அதிக காலத்திற்கு பிறகு நீங்கள் அழைக்க தொடங்கி இருக்கிறீர்கள். உங்களை பாபா சுகமானவர்களாக ஆக்குகிறார். அதாவது சுகத்தின் ஆஸ்தியை பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா நாங்கள் உங்களிடம் கல்ப கல்பமாக அநேக முறை வந்திருக்கிறோம். இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் பாபா உங்களோடு சந்திக்கிறார். மேலும் இந்த ஆஸ்தியை பெறுகிறோம். தேகதாரிகள் அனைவரும் மாணவர்கள், படிப்பு சொல்லித் தருபவர் தேகமற்றவர். இது அவருடைய தேகம் அல்ல, அவர்தான் விதேகி. இங்கே வந்து தேகத்தை தாரணை செய்கிறார். தேகமில்லாமல் குழந்தைகளுக்கு எப்படி படிப்பு சொல்லிக் கொடுப்பது? அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. பக்தி மார்க்கத்தில் அனைவரும் அவரை அழைக்கின்றனர். நிச்சயமாக ருத்ரமாலையை நினைக்கின்றனர். மேலே உள்ளது மலர் மற்றும் யுகல் மேரு, அதுவோ ஒன்று போலவே உள்ளது. பூவுக்கு ஏன் வணக்கம் தெரிவிக்கின்றனர்? உங்களுக்கு இது தெரிய வந்துள்ளது. யாரது மாலையை உருட்டுகின்றனர்? தேவதைகளின் மாலையை உருட்டுகின்றனரா அல்லது உங்களுடைய மாலையை உருட்டுகின்றனரா? மாலை தேவதைகளுடையதா அல்லது உங்களுடையதா? தேவதைகளினுடையது என சொல்ல மாட்டார்கள். இந்த பிராமணர்களுக்கு தான் பாபா அமர்ந்து படிப்பு சொல்லித் தருகிறார். பிராமணரில் இருந்து பிறகு தேவதை ஆகி விடுகிறீர்கள். இப்போது படிக்கிறீர்கள், பிறகு அங்கே சென்று தேவதை பதவியை அடைகிறீர்கள். மாலை பிராமணர்களாகிய உங்களுடையது. நீங்கள் பாபாவிடம் படித்து முயற்சி செய்து பிறகு தேவதை ஆகிவிடுகிறீர்கள். கற்றுத்தருபவருக்கு தான் அனைத்து மகிமையும். பாபா குழந்தைகளுக்கு எவ்வளவு சேவை செய்துள்ளார்? அங்கோ யாரும் பாபாவை நினைவு செய்ய மாட்டார்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் மாலை உருட்டி வந்தீர்கள். இப்போது அந்த மலர் உங்களையும் மலராக ஆக்குகிறார். அதாவது தம்முடைய மாலையின் மணிகளாக ஆக்குகிறார். நீங்கள் மனமுள்ள மலர்களாக ஆகிறீர்கள் அல்லவா? ஆத்மா பற்றிய ஞானம் உங்களுக்கு கிடைக்கிறது. முழு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றிய ஞானம் உங்களது புத்தியில் உள்ளது. உங்களுக்குதான் புகழ். பிராமணர்களாகிய நீங்கள் அமர்ந்து உங்களுக்கு சமமான பிராமணர்களாக ஆக்கி பிறகு சொர்க்கவாசி தேவி தேவதைகளாக ஆக்குகிறீர்கள். தேவதைகள் சொர்க்கத்தில் வசிக்கின்றனர். நீங்கள் தேவதையாக ஆகும்போது உங்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் பற்றிய ஞானம் இருக்காது. இப்போது பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்குதான் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் பற்றிய ஞானம் கிடைக்கிறது. வேறு யாருக்கும் ஞானம் கிடைப்பது இல்லை. நீங்கள் மிக மிக பாக்கியசாலிகள். ஆனால் மாயை மறக்கச் செய்து விடுகிறது. உங்களுக்கு இந்த பாபா ஒன்றும் கற்றுத்தரவில்லை. இவரோ மனிதராவார். இவரும் படித்துக் கொண்டிருக்கிறார். இவரும் அனைவரை விடவும் கடைசியில் இருந்தார். அனைவரையும் விட நம்பர் ஒன் தூய்மையற்ற அவர்தான். நம்பர் ஒன் தூய்மையாக ஆகிறார். எவ்வளவு சுகமாக உள்ளனர். நோக்கம் குறிக்கோள் முன்னால் உள்ளது. பாபா உங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். நீண்ட ஆயுள் உடையவராகுக. புத்திர பாக்கியம் உள்ளவராகுக. இதுவும் நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. பாபா கூறுகிறார், நான் ஆசீர்வாதம் தருவதாக இருந்தால் பிறகு அனைவருக்கும் தந்து கொண்டே இருக்க வேண்டும். நானோ குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருவதற்காக வந்துள்ளேன். படிப்பின் மூலம் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைத்து விடுகின்றன. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணை. முதலாவது, எப்படி பாபா முழுமையாக உள்ளாரோ அதுபோல தன்னை முழுமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தூய்மையை தாரணை செய்து தனது பழக்க வழக்கங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். உண்மையான சுகம் அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும். இரண்டாவது, சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய ஞானத்தை புத்தியில் வைத்து பிராமணரில் இருந்து தேவதை ஆவதற்கான சேவை செய்ய வேண்டும். தனது உயர்ந்த பாக்கியத்தை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. வரதானம். தாரணை சொரூபத்தின் மூலம் சேவை செய்து மகிழ்ச்சியில் உடனடி பலனை அடையக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. விளக்கம். சேவையின் ஊக்கம் வைப்பது மிக நல்லது. ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல சேவைக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பது இல்லை என்றால் தனது நிலை வீழ்ச்சி அல்லது குழப்பத்தில் வரக்கூடாது. ஞானம் சொல்வதற்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் தாரணை சொரூபத்தின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்றால் சேவைக்கான மதிப்பெண்கள் சேமிப்பாகிவிடும். தாரணை சொரூப குழந்தைகள்தான் உண்மையான சேவாதாரிகள். அவர்களுக்கு அனைவரின் ஆசீர்வாதங்கள் மற்றும் சேவைக்கான உடனடி பலனாக மகிழ்ச்சியின் அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன். உண்மையான மனதோடு தாத்தா விதாத்தா பரதாத்தாவை திருப்திப்படுத்தி விடுவீர்கள் என்றால் ஆன்மீக மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். ஓம் சாந்தி.